அல்ஹம்துலில்லா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஹலீஃபா உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார்கள். ஹலீஃபா உமரை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீஃபா உமரை பற்றி சொல்லும்போது, அவர் அல்லாஹுவிடமிருந்து ஞான உதயம் கொடுக்கப்படுகிறார், அவருடைய நாவிலிருந்து சத்தியம் பேசும், ஷைத்தான் அவரிடம் நெருங்க மாட்டான் என்பதாக ஹலீஃபா உமரை பற்றிய ஒரு நல்ல சான்றிதழை, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கருத்தை பற்றிய உயர்வை தான் வாழும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த அடிப்படையிலே ஹலீஃபா உமருடைய இந்த கூற்று நமக்கு இந்த காலத்திலே மிகவும் ஒரு படிப்பினை நிறைந்த, மிகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை, நம்முடைய இந்த மார்க்க பற்றை பலப்படுத்தி கொள்கின்ற ஒரு அடிப்படையை நமக்கு அந்த கூற்று தருகிறது. அப்படி என்ன சொன்னார்கள் ஹலீஃபா உமர் அவர்கள், எந்த நேரத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார்கள்? பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டு அந்த பாலஸ்தீன நகருக்குள் ஹலீஃபா உமர் அவர்கள் பயணம் வருகிறார்கள். அந்த பயணமே ஒரு படிப்பினை நிறைந்த பயணம். இஸ்லாமிய அந்த ஜனநாயகத்திற்கு, இஸ்லாமிய அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆளுகின்ற ஒரு அதிகாரியாக இருக்கின்றார்கள். ஆனால் பொது சொத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளாமல் தனக்கு சொந்தமான அந்த அரேபிய ஒட்டகத்திலே அவர்கள் பயணித்து வருகிறார்கள். அதுவும் எப்படி வருகிறார்கள்? அவர்கள் விரும்பியிருந்தால் பொது சொத்திலிருந்து இன்னொரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு தானும் தன்னுடைய அடிமையுமாக வந்திருக்கலாம், அல்லது பொதுவாக மன்னர்கள் செல்வதை போன்று படைசூழ அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் மதீனா நகரத்திலிருந்து பாலஸ்தீன நகரம் குதுசு நோக்கி அவர்கள் தனியாக தன்னுடைய அடிமை அஸ்லமோடு பயணித்து வருகிறார்கள். மதீனாவிலிருந்து புறப்படும் போது அந்த அடிமைக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம், 1 மைல் தூரம் நீ இந்த ஒட்டகத்திலே பயணிக்க வேண்டும், நான் உன்னை அழைத்து செல்வேன், அடுத்து 1 மணி தூரம் நான் அமர்ந்து கொள்வேன், நீ அழைத்து செல்ல வேண்டும். இப்படியாக அந்த மதீனா நகரத்திலிருந்து பாலஸ்தீனம் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர்களோ அல்லது 100 மைல்களோ அவ்வளவு தூர பயணத்தை ஒவ்வொரு கிராமமாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். இறுதியாக நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அந்த பாலஸ்தீன நகரத்திற்குள் செல்லும்போது அப்போது அந்த அமைப்பு, அதாவது ஒருவர் மாறி ஒருவர் அவர்கள் வருகிறார்கள். பாலஸ்தீன நகரத்திற்குள் செல்லும்போது அடிமை ஒட்டகத்தின் மீது இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இஸ்லாமிய ஹலீஃபா, முஸ்லீம்களின் ஹலீஃபா அந்த ஒட்டகத்தை இழுத்துச் செல்கின்ற, பிடித்து அழைத்துச் செல்கின்ற நிலை ஏற்படுகிறது. கொஞ்சமும் பெருமை இல்லாமல், எந்தவிதமான மன சலனமும் இல்லாமல், தான் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்ற நிலையில் ஒரு அடிமையை ஒட்டகத்தின் மீது அமர வைத்து, அதுவும் தன்னை வரவேற்பதற்காக அந்த பாலஸ்தீன நகரத்தினுடைய கிறிஸ்துவ பாதிரிகள், குருக்கள், முன்னாள் மந்திரிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே, இந்த நேரத்தில் நான் இப்படி செல்வதா என்ற எந்த யோசனையும் இல்லாமல், எந்த விதமான அந்த தடுமாற்றமும் இல்லாமல். ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவால், கண்ணியத்தால், ஒழுக்கத்தால், அவனுடைய இறையச்சத்தால் அந்த கண்ணியத்தை முடிவு செய்கிறதே தவிர, அவனுடைய ஆட்சியால், அதிகாரத்தால், அவனுடைய பணத்தால், அவனுடைய மற்ற பல பல விஷயங்களால் முடிவு செய்யக்கூடிய மார்க்கம் இல்லை என்பதை மக்களுக்கு அவ்வளவு தெளிவாக தன்னுடைய வாழ்விலிருந்து அதை படிப்பனையாக எடுத்து செய்தார். அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்தில்தான் அந்த பாலஸ்தீன நகரத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய அந்த படை தளபதியாக இருந்த அபு உபைதா அவர்கள் ஹலீஃபா உமரை பாலஸ்தீன நகரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சந்தித்து அவர்களிடத்தில் பல பேச்சுகளை பேசுகிறார்கள். அப்போது சொல்கிறார்கள் ஹலீஃபா உமர் அவர்களே, இந்த மக்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள். இந்த ஒட்டகத்தை எல்லாம் அவர்கள் பார்த்தால் ஏதோ கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கிராமவாசியர் நினைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு ஒரு ஜாதி குதிரையை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை, எந்த ஆடையிலே வந்தார்கள் என்றால் ஒரே ஆடை, மாற்றுவதற்கு ஒரு துணி வைத்திருப்பார்கள். எங்கேயாவது அவர்கள் குளித்துவிட்டு அந்த மாற்று துணியை அணிந்து கொண்டு தான் உடுத்தியிருந்த அந்த ஒரு ஆடையை நல்ல விதமாக கழுவி காய வைத்துவிட்டு பிறகு அதை திரும்ப அணிந்து கொள்வார்கள். இப்படியாகத்தான் அந்த மதீனா நகரத்திலிருந்து பாலஸ்தீன நகரம் வரைக்கும் அவர்கள் வந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அப்போது தளபதி சொல்கிறார், உமர் அவர்களே, இப்படி ஒரு சாதாரணமான ஆடையிலே இருக்கிறீர்கள். அதிலும் அந்த ஆடையிலே தையல்கள் பல இருந்தன. அந்த ஆடை கிழிந்திருந்து அது பல ஒட்டுகள் போட்டு தைக்கப்பட்ட ஒரு ஆடையாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த நாட்டுடைய மக்கள் இந்த நாட்டை உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும், பைத்துல் முக்கத்தஸினுடைய சாவியை உங்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அதற்காக ஆடம்பரமான பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி சாதாரணமான நிலையிலே நீங்கள் வந்தால் அது எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நமது மார்க்கத்துக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குமே என்பதாக நான் யோசிக்கிறேன். எனவே நான் ஒரு நல்ல குதிரையை தருகிறேன், அதிலே நீங்கள் பயணியுங்கள், உங்களுக்கு மாற்று ஆடைகளை நான் தருகிறேன் என்பதாக கூறி கலீஃபா உமருக்கு அது முன்வைக்கப்பட்ட போது, அன்பு சகோதரர்களே, அன்றைய வரலாற்றிலே அவர்களுடைய நாவிலிருந்து வந்த அந்த முத்தான வார்த்தைகள், அந்த ஈமானிய சொற்கள் இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை பாடமாக இருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னது போன்று நாம் மைனாரிட்டியாக இருக்கிறோம், இந்த மக்களிலே குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்பதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாம் நம்பியிருக்கக்கூடிய அல்லாஹ் அகிலங்களின் இறைவன், அவன் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய கண்ணியம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய மன உறுதி, நம்முடைய முன்னேற்றம் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள், குன்னா அதல்ல கௌமின், தனது தளபதியை பார்த்தும் தனது அந்த இராணுவ மக்களை பார்த்தும் சொன்னார்கள், குன்னா அதல்ல கௌமின், நாம் மக்களிலேயே ரொம்ப ஒரு கீழ்த்தரமான மக்களாக இருந்தோம். அரபுகளை பொறுத்தவரை அந்த காலத்திலே பாரசீக ஒரு நாகரிகம் தலை தூங்கியிருந்த அந்த நேரத்திலே, அதுபோன்று ரோம பேரரசனுடைய ரோம கலாச்சாரம் இருக்கின்ற அந்த நேரத்திலே அரபுகள் சாதாரண பழங்குடி மக்களாக, வேட்டையாடுபவர்களாக, இன்னும் இப்படியாக ஒரு சாதாரண மக்களாக, ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் ஒரு நாகரிகம் வளராத சாதாரண மக்களாக, இயற்கையை சார்ந்த ஒரு மக்களாக இருந்தார்கள். சொல்கிறார்கள் கலீஃபா உமர் அவர்கள், குன்னா அதல்ல கௌமின், மக்களிலேயே ரொம்ப ஒரு படிப்பறிவற்ற, ஒரு கீழ்த்தரமான சாதாரண மக்களாக இருந்தோம். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்தான். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான். நாம் பிரிந்திருந்தோம், அல்லாஹ் நம்மை இந்த மார்க்கத்தின் மூலமாக ஒன்று சேர்த்தான். நாம் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டிருந்தோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒற்றுமையை கொடுத்தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாகத்தான் இன்று நாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், என் தளபதிகளே, என் இராணுவ மக்களே, என் முஸ்லிம் மக்களே, சொன்னார்கள் கலீஃபா உமர் அவர்கள், யார் ஒருவர் இஸ்லாம் அல்லாத ஒரு வழியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு கண்ணியத்தை தேடுவாரோ, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு உலக பொருட்களை கொண்டு அல்லது வேறு வேறு வஸ்துக்களை கொண்டு மக்கள் எதன் மூலமாக கண்ணியத்தை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்களோ, ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்கத்தை புறம் தள்ளிவிட்டு, மார்க்கம் வேண்டாம், எனக்கு உலக கண்ணியம்தான் வேண்டும், அதற்காக நான் மார்க்கத்தை விடவும் தயார், மார்க்கத்தின் சட்டங்களை மாற்றவும் தயார், எனது மார்க்க அடையாளங்களை மாற்றிக்கொள்ளவும் தயார், என்னுடைய மார்க்கத்தின் வெளிப்பாடுகளை விடவும் தயார் என்ற நிலையிலே ஒரு முஸ்லிம் சென்று விட்டால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இப்படியாக தேடுவாரோ விரும்புவாரோ அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தியே தீருவார், அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தியே தீருவார். ஆகவே சகோதரர்களே, பொதுவாக இவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கையிலே தமிழ்நாட்டிலிருந்து குழுமி இருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கலீஃபா உமருடைய இந்த வாக்கியத்திலிருந்து தான் நான் சில படிப்பினைகளை, பாடங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நல்ல படியுங்கள், உங்களது சிந்தனைகளை சீர் செய்து கொள்ளுங்கள், ஒழுக்கங்களை உங்களது வாழ்க்கையிலே அடிப்படையாக வையுங்கள். ஒழுக்கமில்லாத கல்வி கொலைகாரனுடைய கையிலே கொடுக்கப்படுகின்ற கூர்மையான கத்தியைப் போல, சுய கட்டுப்பாடு, சுய கண்ணியம், பிறரை மதிப்பது, பிறர் உரிமையை கொடுப்பது, பிறரோடு அன்பாக இனிமையாக இணக்கமாக பழகுவது, உன்னால் பிறருக்கு பாதுகாப்பு தானே தவிர உன்னால் உனது அண்டை வீட்டானுக்கோ உன்னோடு பழகக்கூடியவனுக்கோ உனது சமூகத்துக்கோ எந்த வகையிலும் தீமை நிகழாது என்று அந்த பாதுகாப்பு மனப்பான்மையை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இறை விசுவாசிகள் அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அல் முஃமின் மன் அமினஹுன்னாஸ், யாரை பார்த்து மக்கள் பயமற்று நிம்மதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறை விசுவாசி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மேலும் சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், உனது தெருவில் வசிக்கக்கூடிய உனது பக்கத்து வீட்டார்கள் உன்னால் தங்களுக்கு ஆபத்து இல்லை என்று உணராத வரை நீ இறை விசுவாசியாக ஆக முடியாது என் மேலும் அழுத்தமாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் மட்டுமல்ல, நீ பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக மாறாத வரை இறை விசுவாசத்தின் சுவையை நீ நுகர முடியாது, இறை விசுவாசத்தின் சுவையை நீ அனுபவிக்க முடியாது என்பது அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். இப்படி சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டிலே உனது தெருவிலே ஒருவன் பசியோடு அன்று இரவு கழிக்க நீ உனது தேவைகளை எல்லாம் முடித்து கொண்டு நீ உன் குடும்பம் என்று நீ வயிறார சாப்பிட்டு விட்டு இரவு கழித்தால் அந்த இரவிலே எழுந்து தஹஜ்ஜத் இரவு தொழுகையை தொழுது குர்ஆனை எல்லாம் நீ அதில் ஓதி கண்ணீரே மிச்சமில்லாத அளவுக்கு நீ அழுதாலும் சரி நீ இறை விசுவாசியாக ஆக முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இவ்வளவு அழகான வார்த்தை. ஒரு மனிதன் அதுவும் சத்தியம் செய்து சொன்ன, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், உங்களிலே ஒருவர் விசுவாசியாக ஆக முடியாது, அவர் நன்கு சாப்பிட்டு விட்டு இரவு கழிக்கிறார் ஆனால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோ பசியோடு இரவு கழித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒழுக்க மாண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இந்த ஒழுக்கங்களை, இந்த கட்டுப்பாடுகளை, இந்த கண்ணியங்களை, சமூகத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த உதவி மனப்பான்மையை, இந்த உதவி ஒத்தாசிகளை செய்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய நோக்கம் அதுவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். யாரிடத்திலும் அவார்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பத்திரிகைகளிலே நாளை செய்தியாக வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாளை மறுமையிலே அல்லாஹ் படைத்த இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், உணவின் தேவை தங்களுக்கு இருந்தும் அதை பிறருக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, ஏன் கைதிகளுக்கும் கொடுப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையின் அந்த கடுமையான உஷ்ணம் நிறைந்த அந்த நாளை, அந்த மறுமை தினத்தை பயந்து நாங்கள் இதை செய்கிறோம், உங்களின் நன்றியை எதிர்பார்த்து அல்ல, நீங்கள் பிரதிபலன் எங்களுக்கு செய்வீர்கள் என்பதை எதிர்பார்த்து அல்ல. இப்படிப்பட்ட மன தூய்மையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் வழியாக, அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கல்வியிலே நீங்கள் சிறந்து விளங்குவதைப் போன்று உங்களுடைய ஒழுக்கங்களிலே, சுய கட்டுப்பாடுகளிலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். அதுபோன்று உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே தயவு செய்து எந்த விதமான சமரசத்தையும் நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நாம் வாழக்கூடிய இந்த நாடு, ஐயா அவர்கள் நமக்கு சொன்னது போன்று, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மத சடங்குகளை, மத கோட்பாடுகளை, அந்த கொள்கைகளை பின்பற்றுவதற்குண்டான சம உரிமை நமக்கு இருக்கிறது. இந்தியாவின் சுதந்திரத்திலே எல்லா மக்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. நான் அந்தமானுக்கு சென்றேன், அங்கே உள்ள சிறைச்சாலைக்கு சென்றேன். அந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சிறைச்சாலை, பல நூறு முஸ்லிம் வீரர்களுடைய அந்த மரணம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை, அவர்களுடைய அந்த போட்டோக்கள் இருப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காட்சி. எத்தனை முஸ்லிம்கள் கேரளாவிலிருந்தும், தமிழ்நாட்டிலிருந்தும், இன்னும் கல்கத்தாவிலிருந்தும் எத்தனை முஸ்லிம் வீரர்கள், எப்படி மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதோ, நாம் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் வீரர்களுடைய எண்ணிக்கையிலே அவர்களை விடவும் சற்றும் குறைவில்லாமல் இந்திய மண் சுதந்திரம் அடைவதற்குண்டான இரத்தத்தை சிந்தியிருக்கிறோம். அதனால் எந்த வகையிலும் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அதிகாரியையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை என்பது வேறு, பயம் என்பது வேறு. நாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு மரியாதை கொடுப்போமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய படைத்த ரப்பு சொல்கிறான், அந்த இறைவன் சொல்கிறான், நீங்கள் இறை விசுவாசியாக இருந்தால் நீங்கள் ஏன் மனம் தளர வேண்டும்? எப்படி கேட்கிறான்? மனம் தளராதீர்கள், எதையும் நினைத்து நீங்கள் துக்கம் கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் இறை விசுவாசிகளாக இருக்கின்ற போது. ஆகவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய கல்வி இந்த உலக படிப்புகளிலே, பொருளாதார கல்வியிலே, எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, அதை நேர்மையாக பயன்படுத்துங்கள். பாவத்திற்கு, தவறுக்கு, சமூக அந்த பாதிப்புக்கு, சமூக சீரழிவுக்கு பயன்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் அதிகாரிகளாக மாறினாலும் நேர்மையான அதிகாரிகளாக, இறைவனுக்கு பயப்படக்கூடிய அதிகாரிகளாக, நாட்டுக்கு உண்மையாக கடமை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருங்கள். உங்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நன்மைகள் சேர வேண்டும். அதுபோன்று உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துவது வெறும் உங்களுடைய வெறும் பெயரை கொண்டு மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மார்க்க அடையாளம், நீங்கள் ஒரு முஸ்லீம் அதிகாரி என்றால் நீங்கள் தொழ வேண்டும். தொழுகையின் நேரத்திலே, நோன்பு மாதத்திலே நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். இன்னும் பல இஸ்லாமிய ஒழுக்கங்கள் உங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். அதை கொண்டுதான் நீங்கள் ஒரு முஸ்லீம் அதிகாரி. இல்லை என்றால் நீங்கள் படித்த அதிகாரியாக ஆகியதால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்ன பலன்? இது போன்றது எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. மார்க்க பற்று என்பது வேறு, இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தீவிரவாதம் என்பது வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு, மார்க்க பற்று என்பது வேறு. நபித்தோழர்கள் மார்க்க பற்றுடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பயங்கரவாதிகளாக இல்லை. நபித்தோழர்கள் மார்க்கத்தில் உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் தீவிரவாதிகளாக இல்லை. உங்களுடைய மார்க்க பற்று, மார்க்க சிந்தனை உங்களை தீவிரவாதிகளாகவோ அல்லது பயங்கரவாதிகளாகவோ உங்களை மாற்றிவிடாது. அதற்குண்டான அடிப்படை கல்வியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். யார் ஒருவர் மாற்று மத மக்களின் மீது துவேஷம் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அல்லாஹுடைய வேதத்தினுடைய அறிவுறுத்தல், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல். ஏன் அன்பு சகோதரர்களே, எவ்வளவு தெளிவாக நமது இறைவன் சொல்கிறான், அதாவது மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் முஹம்மது நபி அவர்களுடைய தோழர்கள், அந்த நேரத்தில் கூட அந்த மக்காவில் நகர மக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்தும் உங்களை தடுத்ததனால் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் உங்களை வரம்பு மீற வைத்து விட வேண்டாம், அவர்கள் மீது அநியாயம் செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம். எழுதிலும் நீங்கள் நேர்மையாக நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள். அதுதான் இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆகவே அன்பு சகோதரர்களே, அந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்வதோடு அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுடைய இந்த மார்க்கம் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அருள். அல்லாஹ்வுடைய இந்த அருள் பிற மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று உங்களை சுற்றி உள்ள உங்களது சமூக மக்களுக்கு அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த தூய வழிகாட்டுதலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் ஏற்பது ஏற்காமல் இருப்பது என்பது அவர்களுடைய விருப்பம். குர்ஆனில் என்ன இருக்கிறது? நீங்கள் படித்திருக்கிறீர்கள் எங்கேயாவது குர்ஆன் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான புத்தகம் என்று சொல்லி இருக்கிறதா? இன்ஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன், உலகத்திலேயே இப்படி ஒரு வேதம், உலக மக்களுக்கெல்லாம் இது அறிவுரையே தவிர தனிப்பட்ட கூட்டத்துக்கு உள்ளது அல்ல என்று தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வேதம் அல் குர்ஆன். அதை நாம் கொண்டிருக்கிறோம். ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டக்கூடியது. இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் தான் அரசியலிலும் சரி, சட்டத்திலும் சரி, சமூக ஒழுக்கத்திலும் சரி, அனைத்திலும் மிக நேர்மையான நீதமான ஒரு பாதைக்கு வழிகாட்டக்கூடியது என்பதாக அந்த ரப்பு சொல்லியிருக்கிறார். அதை நாம் மட்டும் பூட்டி வைத்துக் கொண்டு பிற மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், பிற மக்களை அதன் பக்கம் அழைக்கவில்லை என்றால், அதில் உள்ள நல்ல செய்திகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், நாளை மறுமையில் எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை யோசியுங்கள். அடுத்ததாக சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் இப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி எழுதிவிட்டார், அங்கே அப்படி செய்துவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் பேசி ஆதங்கப்படுகிறோமே, அதே நேரத்திலே நாம் ஏன் இப்படி யோசிக்கவில்லை? அவர்களெல்லாம் இப்படி பேசுவதற்கு காரணம், அல்லது அவர்கள் பேசும்போது மக்கள் அதை நம்புவதற்கு காரணம் என்ன? அந்த முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்தோமே, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னோமா? அந்த முகமது நபியினுடைய உபதேசங்களை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய தத்துவம் இவருடைய தத்துவம் என்பதாக எத்தனையோ சிறு சிறு புத்தகங்கள் வந்து மக்களுடைய கைகளிலே இருக்கின்றன. ஏன், அல்லாஹுடைய தூதரை பற்றி, அவர்களது வாழ்க்கையை பற்றி, அவர்கள் சொன்ன அறிவுரைகளை பற்றிய சில சில புத்தகங்களை வாங்கி நம்முடைய மாற்று மத நண்பர்களுக்கு, நம்மை சுற்றி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு, இவர் தாங்க முகமது நபி, இவர் சொன்னது இதுதான், இதில் என்ன தப்பு இருக்கிறதை யோசித்து பாருங்கள் என்பதாக அவர்களுக்கு நாம் ஏன் கொடுக்காமல் இருக்கிறோம், அழைக்காமல் இருக்கிறோம்? ஆகவே அன்பு சகோதரர்களே, உங்களுடைய கல்வி பணி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சமூக பணி எதுவாக இருந்தாலும், உங்கள் பொருளாதாரத்தில் உங்களுடைய தேடல் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கண்ணியத்தை தேடுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்களும் உறுதியாக வாழ்வதோடு அந்த மக்களை அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி அதனுடைய அந்த நறுமணத்தை அவர்களும் நுகர வேண்டும், அதனுடைய இன்பத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும். எப்படி தமிழிலே சொல்வார்களோ, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்று, அதுபோன்று நமக்கு கிடைத்த இந்த மார்க்க அருள் பிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்குண்டான முயற்சியை செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக நம்மை படைத்த அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க போதுமானவன், அவனுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று கூறியவனாக, இதையே உங்களிடத்திலே வேண்டியவனாக நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்களிப்பு செய்தவர்களுக்கும் நல்லொருள் புரிவானாக. நம்முடைய எல்லா நல்ல தேவைகளையும் நிறைவேற்றி நம்முடைய இந்திய சமூகத்திலே ஒரு பாதுகாப்பான, கண்ணியமான, எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு நாளை நாம் அனுபவிக்க கூடிய இன்பமான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய அந்த அருளை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறியவனாக முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.